நமஸ்காரம். நம்முடைய இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் ஆகிய அனைத்துமே மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நிறைய தர்மத்தை பத்தி இருக்கு, மோக்ஷம் போற மார்க்கத்தை பத்தி உள்ளது. ஒரு தனி மனிதன் எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது பக்கம் பக்கமாக, ஸ்லோகம் ஸ்லோகமாக, விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் எப்படி நாம் செய்யக்கூடாதோ, நடந்துக்க கூடாதோ, அதுவும் காணப்படுகிறது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னால், மகாபாரதத்திலேயே ஏமாற்றுவது, பங்காளிகளை கொல்வது, கொல்ல முயற்சிப்பது, அவர்களை அவமானப்படுத்துவது, இதை போல பலதும் சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி குந்தி தேவி தான் கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே மந்திரத்தை சொல்லி அதனால தேவதையின் மூலம் குழந்தை பெற்றது, பாஞ்சாலி அதாவது திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டது, திரௌபதிக்கு 5 கணவன்கள் இருந்தது, இதை போல பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப ராமாயணம்னு எடுத்துட்டாலும், சீதனிடத்துல ராவணன் தவறா செய்ய முயற்சித்தது, ஆனாலும் சீதா அவனுக்கு உபதேசம் பண்ணினது, அவன் பேசுற தப்பான பேச்சுக்கள், இது இத்தனையுமே ராமாயணத்திலும் உள்ளது. எத்தனை பேர் எத்தனை நல்லது சொன்னாலும் கைகை எடுத்துக்கொள்ளாமல் வேணும்னு ராமனையே காட்டு கணிச்சது, தசரதன் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணி கொண்டது, அதுல கைகையினிடத்தில் விருப்பம் அதிகமா வைக்கவே அவளுக்கு வரம் கொடுத்தது, அதனால தானே துன்பப்பட்டது. ஆனா அவருடைய மகனான ராமன் ஒரு தாரன்தான், ஒரு மனைவிதான் என விரதத்தோடு இருந்தது. ராமன் சீதையை கர்ப்பிணியாக இருக்கும்போது காட்டுக்கு அனுப்பிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு. இப்ப நான் சிலதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ராமாயணத்திலையும் இந்த மாதிரி கட்டங்கள்லாம் வருகிறது. இப்ப இதை கொண்டு மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ என்ன மாதிரி நூல்கள்னு நாம நினைச்சுக்கலாம். இது என்ன, இதெல்லாம் நம்மால ஏற்றத்தக்க ஏற்கத்தக்க நூல்கள் தானா, அல்லது இதெல்லாம் பூசல் பட்டோலை, ஏதோ சண்டை போடுறத பத்தியும், துரோகம், ஏமாற்று, பெண்களை இழிவுபடுத்துதல், இத போல இருக்கே, இதை போய் சனாதன தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான நூலாக, வேதத்தின் விளக்க நூலாக போய் கொள்ள முடியுமா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும் இல்லையா. அதுக்காகத்தான் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். ராமாயணத்தில் இருக்கிறது 24,000 ஸ்லோகங்கள். அதிலே சுமாரா 22,000 ஸ்லோகங்களாவது தர்மத்தை பத்தியும், தனி மனித ஒழுக்கமும், எப்படி உயர்த்தியா நடந்துக்கணுங்கிறதும், நட்புன்னா என்ன, காதல்னா என்ன, எல்லாமே ரொம்ப நேர்த்தியா விளக்கப்பட்டுள்ளது. அப்படியே அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கலாமே, நடுவில் ஒரு 2,000 ஸ்லோகம் எதுக்கு இந்த வம்பு, அதெல்லாம் வேண்டாம் இல்லையா என்று தோணலாம். அப்ப என்ன இருக்கும், அது ஒரு நடந்த காவியமாகவோ, இந்த சம்சாரத்தில் நாம வாழ வேண்டிய முறையை சொல்ற காவியமாகவோ இருக்காது. நாம யார் இப்ப வைகுந்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இப்ப வைகுந்தத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு புத்தகம் எழுதுறோம்னு வச்சுங்க, அப்ப எந்த குறையுமே குற்றமே இல்லாத புத்தகம் எழுதியுள்ளோம். ஏன்னா அந்த நாட்டில் அது கிடையாது. அந்த புத்தகத்தை படித்து எப்படி வாழணும், வாழ வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு இல்லை. ஆனா நாம் இருக்கிற சம்சார லோகத்தில் இந்த புத்தகத்தின் மூலம் அறிந்து புரிந்து நடக்க வேண்டியவை உள்ளன. நம்ம ஒத்தத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றும் நல்லதே நடந்துட்டு இருக்கல, இதே போல துரோகங்கள், இழிவுகள், அவமரியாதைகள் இதெல்லாம் உள்ளன. அப்ப ஒரு புஸ்தகம் இது எதுவுமே இல்லாமல் ஐடியலிஸ்டிக்கா இருந்திருந்ததுன்னு வச்சுங்க, அநேகமா அதை யாரும் படிக்க வரமாட்டா. ஏன்னா அதை பார்த்து நம்ம வாழ்க்கையில என்ன பெருசா இருந்துட போறோம், அது லாஃப்டி ஐடியல்ஸ பத்தி பேசிட்டு இருக்கு, நாம நெஜ வாழ்க்கை ரியாலிட்டி கிட்டக்கே இல்லை என்று ஆயிடும். அதனால எப்ப ஒரு காவியம் இருந்தாலும், அது ஒரு ஒரு வேத கருத்தை விளக்கறதுக்கு வந்தாலும், கண்டிப்பா அதுல இருக்கிற நல்லதெல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த நல்லதை தடுக்கிறதுக்காக இந்த சம்சாரத்திலே பலம் இருப்பார்கள். நம்ம கிட்டயே சில சமயம் கெட்ட எண்ணம் வரும், அதெல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கும்னு புரிஞ்சுங்கோ. அப்படி தப்பா நடந்துட்டால் அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ங்கிறத பார்த்துக்குங்கோ. அதுக்கு பாவம் வரும், தண்டனை வரும், ஏச்சு பேச்சுக்கு ஆளாகணும், கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகணும், கஷ்டப்படுவோம், குடும்பம் வீணாகும், சமுதாயம் வீணாகும். இது இத்தனையும் சொன்னாதான் மனிதனுக்கு புரிஞ்சிக்கவே முடியும். இப்படித்தான் எதுலையுமே இருக்கும். ஒரு வைத்தியரிடத்துல போனாலும் கண்டிப்பா இந்த வைத்தியம் எல்லாம் என்ன நல்லது பண்ணும்னு சொல்லிட்டு கூடவே சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும் சொல்லித்தான் கூட்டின்னு வர்றார். நாம ஒரு கெட்ட பழத்துக்கு ஆனாலும் அந்த சமயத்துக்கு அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுமே தவிர சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லித்தான் ஆகணும். எந்த இடத்துலயுமே ஒரு காவியம் சிறப்பா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு பயன்படணும்னால் வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கணும். சொன்னதோட அது சரின்னு யாரும் சொல்ல வரலையே. இப்ப ராமாயணத்தில் ராவணன் பண்ணது சரி அப்படின்னு முடிவு வந்திருந்ததுனால் கண்டிப்பா அந்த புஸ்தகம் தப்பான வழிகாட்டுதலா இருக்கும். அதே மாதிரி மகாபாரதத்தில் யாரானு துரோகம் பண்ணதோ, துரியோதனன் பாண்டவர்களை கொல்றதுக்கு முயற்சித்ததோ, அதெல்லாம் ஆறு சரின்னு சொல்லவே இல்லையே. அதே மாதிரி இப்போ பாஞ்சாலிய மானபங்கப்படுத்த துச்சாசனன் முயற்சித்தான், அது ஆறு சரின்னு சொல்லலையே. பீஷ்மர் தப்புன்னு தான் சொல்லியிருக்கார், துரோணர் தப்புன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமும் துரியோதனனும் துச்சாசனனும் பண்ண அதனால் மொத்த குலமே அழிந்ததே. அத கடவுள் கூடவே இருந்து அவர்களுக்கு வேண்டிய தண்டனையை கண்ணன் எம்பெருமான் பண்ணி கொடுத்துட்டாரே. இன்னொன்னு கேட்கலாம், அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் தண்டனை இல்லையா? பஞ்சபாண்டவர்கள் தானே அவளை பணயமாக வைத்து ஆடினார்கள், அது தப்பு இல்லையானால் கண்டிப்பா அதுல எத்தனையோ தப்பு இருக்கு. ஆறு தப்பு இல்லையேன்னு சொல்லலையே. அதுக்காக பஞ்சபாண்டவர்கள் பட்ட பாடு எத்தனை, அவர்களையே கண்ணனே வந்து கொன்னிருப்பார். இத பத்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய புத்தகத்தில் நன்கு விசாரிக்கப்பட்டுள்ளது. திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு எதுக்காக கண்ணன் வரல? புடவைய மட்டும் அனுப்பிச்சாரே தவிர கண்ணன் வரலையே. பிள்ளை லோகாச்சாரியர் எழுதுறார், கண்ணன் வந்திருந்தால் முதல்ல பாண்டவர்கள் தலையை சீவி இருப்பான். எதற்காகனால் அது எப்படி பாஞ்சாலியை வச்சு நீ ஆடலாம், அப்படியே ஆடிருந்தியானாலும் அவ கண்ணா உன் திருவடிகள் சரணம்னு சொன்ன பிற்பாடு அவளை காப்பாற்றாமல் நான் வச்சு தோத்தவ தோத்தது தான் இருந்திருந்தியானால் குற்றம் ஒன்னது. அதனால கண்ணன் மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்னா முதல்ல தர்மபுத்திரன் தலையை வாங்கியிருப்பார். சரி, அப்படி கொன்னிருந்தா என்ன இருக்கும் நீங்க கேட்கலாம். கண்ணன் வந்து உடனே பஞ்சபாண்டவர்களுக்கு தண்டனை கொடுத்துடுறதானு கொடுத்திருந்தா அதே திரௌபதி அழுவலே. எந்த திரௌபதிக்காக அவன் நன்மைக்காக ஒரு பெண்ணுக்காக இத்தனை செய்யறாரோ அந்த பெண்ணே தன் கணவன்களை இழக்கிறதுக்கு சம்மதிப்பளா? அப்ப அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சிருந்து அவளே அழற அளவுக்கா பெருமாள் ஏற்பாடு பண்ணுவார்? அதுக்காகத்தான் எவ்வளவு ஜாகிரதையா அந்த கதையை ஹேண்டில் பண்ணி திரௌபதிக்கு வேண்டிய நல்லதை பண்ணிட்டு பாண்டவர்கள் கடைசியில எவ்வளவு கட்டப்பட்டா? பட்டதோட இல்ல, இப்போ அந்த திரௌபதி தான் எடுத்த விரதத்துல நின்னுட்டா. ஆனா பாண்டவர்கள் அதை நிறைவேற்ற முடிஞ்சது, நிறைவேற்ற முடியல. கடைசியில யுத்தத்துல எவ்வளவு ஆபத்து, எத்தனை பேரிடத்துல இழிச்சொற்கள். இன்னொன்னு, ஐந்து பேர் பாண்டவர்கள் மிச்சப்பட்டாளே தவிர அவ பிள்ளைகள் அத்தனை பேரும் போயிட்டாளே, அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். அதனால துக்கத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, அவர்கள் பெற்ற தண்டனைக்கும் குறைச்சல் இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த புத்தகங்கள்ல இருக்கிற இத போல பகுதிகளை பார்த்து அப்ப இது போற்றத்தக்க புஸ்தகம் தானா, நம்ம ஏத்துக்கலாமான்னு தோணும். அந்த பகுதிகளை சரின்னு அந்த புஸ்தகம் சொல்லியிருந்தா ஏத்துக்க மாட்டோம். ஆனா அந்த பகுதிகளை சரின்னே அந்த புஸ்தகம் சொல்லலையே. இப்படி வாழாதீர்கள் என்றுதான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறதுனாலே இதிகாசங்களாய் வேத உபபிரம்மணங்களாய் சிறந்த புத்தகங்களாக கொண்டாடி வருகிறோம். இதை போன்ற புத்தகங்களையே வாசித்து அதுகள் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கோ அதை போலவே இருப்போம் என்று வேண்டிக் கொள்கிறேன்.